நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு மிக முக்கிய விருந்தினர். அவங்க பிபிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரின்சிபல் முதல்வர் டாக்டர் ஆர் பிரகாசம். அவங்க கல்லூரியில, அதாவது பொறியியல் கல்லூரியில, ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிபிஜி ஈகோ கிளப், அதாவது பிபிஜி பசுமை மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், அதுதான் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கல்லூரிகள் இது மாதிரி ஆரம்பிச்சு செயல்பட்டுட்டு வந்தா இயற்கையோடு இயந்து வாழ்வோங்கிற எண்ணம் வந்து பசுமரத்தாணி மாதிரி மாணவர்களுக்கு பதிஞ்சிரும் இல்லைங்களா? கல்லூரி ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும், இந்த மாதிரி மன்றங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் வளரும் போது இந்த மாதிரி இயற்கையோடு இயந்து இருக்கணும், மரங்கள் நடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மாணவர்கள்கிட்ட மேலோங்கி இருக்கணும். சரி, இப்ப இத பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். முதலாவதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என் உரையை நான் துவக்குகின்றேன். எங்கள் பிபிஜி பொறியியல் கல்லூரி கடந்த 2008 சரவணம்பட்டி என்ற இடத்தில் துவங்கப்பட்டது. தற்போது 7 இளநிலை பொறியியல் பட்டங்கள், அதாவது பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிஇ இசிஇ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ மெக்கட்ரானிக்ஸ் போன்ற 7 இளநிலை பொறியியல் பட்டங்களையும், 4 முதுநிலை பொறியியல் பட்டங்களையும், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம்இ இன்ஜினியரிங் டிசைன், எம்இ விஎல்எஸ்ஐ டிசைன், எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ் என்ற 4 முதுநிலை பட்டங்களையும், இவை தவிர எம்சிஏ மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளையும் மாணவர்களுக்கு போதித்து வருகின்றோம். குறிப்பாக எங்கள் பொறியியல் கல்லூரியில் எதற்காக இந்த மாதிரி ஈகோ கிளப் என்று சொல்லக்கூடிய பசுமை மன்றத்தை துவக்கினோம் என்பதை முதலில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லியாக வேண்டும். பொறியியல் பட்டதாரிகள் குறிப்பாக ஒரு நாட்டின் முதுகெலும்பு கூட என்று சொல்லுவார்கள். விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு பணி என்று சொல்ல போனால் பொறியியல் துறை, அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஜிடிபியை பொறுத்து அமைகின்றது என்று சொல்லுவார்கள். அந்த வளர்ச்சியில் பொறியியல் வந்து மிகச்சிறந்த ஒரு பாலமாக அமைந்து வருகிறது. தொழிற்சாலைகள், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆர் பிளேயிங் எ வைட்டல் ரோல். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை நாம் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் பொறியியல் துறை வளர்ந்து வருகிறது. நமது நாட்டிலும் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. நிறைய பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நிறைய பொறியாளர்கள் உருவாகின்றார்கள். நிறைய பொறியாளர்களை உருவாக்கி நாம் பல நாடுகளுக்கு அனுப்பி வருகின்றோம். இந்த தொழிற்சாலைகள் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று ஒரு சயின்டிபிக்கான, அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வி கேட்டீர்களானால், அதன் அறிவியல் உள்ளர்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கடினம். உலகம் பூரா தொழிற்சாலை மையமாக மட்டும் இருந்தால் உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது. அறிவியல் பூர்வமான உண்மை இது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும், மனிதனாகட்டும் விலங்காகட்டும், உயிரினங்கள் அனைத்தும் ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றன. உலகத்தில் தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், உயிரினங்கள் மட்டும்தான் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் ஆக்சிஜனுக்கு என்ன செய்வார்கள்? அதனால் இறைவன் படைப்பில் இயற்கையோடு இணைந்து வாழ்வது அத்தியாவசிய தேவை. ஏனென்றால் இந்த பசுமை என்று சொல்லக்கூடிய தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் அனைத்தும் நம்மை காப்பதற்காகவே இறைவன், ஆர் இயற்கை, இறைவன் என்று சொல்லலாம், இல்லை இயற்கை என்று சொல்லலாம், இயற்கை நமக்காக கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கழிவை உட்கொண்டு ஆக்சிஜன் என்கின்ற அருமையான ஒரு பிராண வாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பங்கு தாவரங்களுக்கு மட்டுமே உண்டு. ஸோ அதனால் எல்லா நாடுகளிலும், எல்லா துறைகளிலும், எங்கு சென்றாலும் தொழிற்சாலைகள் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. தாவரங்களோடு வாழ்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரினமும் வாழ்ந்தாக வேண்டும். இது இன்றைய கடமை, இன்றைய நெசசிட்டி. ஸோ பொறியியல் கல்லூரியில் எதற்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளப் ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டால், பொறியியல் மட்டும் இருந்தால் பத்தாது. பசுமை தாவரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தையும் சார்ந்து வாழ்ந்துவதே, இயற்கையோடு இணைந்து வாழ்வதே ஒரு உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. நீண்ட ஆயுள் கொண்ட ஒவ்வொருவரும், வேண்டுமானால் சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் வாழும் ஒவ்வொருவரும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே அவர்கள் நீண்ட ஆயுளை பெற முடியும். இது முதற்கருத்து, என்னுடைய முதற்கருத்து. அதற்காகவே இன்றி மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக பொறியியல் மாணவர்கள் மத்தியில் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளப் என்று சொல்லக்கூடிய ஈகோ கிளப்பை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். ஒவ்வொரு மாணவரும் எங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளப்பில், எங்கள் ஈகோ கிளப்பில் இருக்கும் ஒவ்வொரு மாணவனும் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 மரங்களை தன்னுடைய வாழ்நாளில் அவன் நட்டு வளர்த்து ஆக வேண்டும். அது எங்களுடைய இந்த ஈகோ கிளப்பின் த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது வந்து, எங்கள் கல்லூரியில் இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு மரத்தை கொடுத்து அந்த மரத்தை வைப்பது மட்டுமல்லாமல் அதை பராமரிப்பதும் அந்த மாணவனுடைய கடமையாக வைத்திருக்கின்றோம். அந்த மரத்தில் அந்த மாணவனுடைய மாணவன் அல்லது மாணவியினுடைய பெயரை பொறித்து, திஸ் பிளான்ட் ஹேஸ் பீன், திஸ் சாப்ளிங் ஆர் திஸ் ட்ரீ ஹேஸ் பீன் பிளான்ட் பை சோ அண்ட் சோ ஸ்டூடெண்ட் அண்ட் இட் இஸ் மெயின்டைன் பை ஹெம் அப்படிங்கிறத வந்து குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அது வந்து மாணவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு 4 ஆண்டுகள் இளநிலை படிப்பு படிக்க வருகின்ற மாணவன் ஒரு மரத்தை வைத்து 1ஆம் ஆண்டில் நட்டால் 4 வருடங்கள் மிகப்பெரிய மரமாகிவிடும். அந்த மரத்தை அவன் வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பான், இந்த மாதிரி பிபிஜி பொறியியல் கல்லூரியில் நாங்கள் நட்ட மரம், நான் நட்ட மரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இது மிகச்சிறந்த ஒரு ஊக்குவிப்பாகவும் அமையும், மாணவர்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன் டு லிவ் வித் தயர் கிரீனிஸ் என்வரான்மெண்ட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து, ஒவ்வொரு மாணவரும் இங்கு எங்கள் ஈகோ கிளப் பசுமை மன்றத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாணவரும் தான் படித்த பள்ளியில், +2 படித்த பள்ளிக்கு சென்று குறைந்தது ஒரு 4 அல்லது 5 மாணாக்கர்களையும் மாணவிகளையும் தயார்படுத்த வேண்டும். அதாவது அவர்களுக்கு இந்த பசுமை ட்ரீ பிளான்டிங், பசுமை செடிகளை வளர்ப்பது எப்படி, எவ்வாறு செய்வது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை ஒரு அவசியமாக சொல்லி வருகின்றோம். ஒவ்வொரு மாணவரும், எங்கள் கல்லூரி மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு சென்று குறைந்தது 4 அல்லது 5 நண்பர்களை உருவாக்குகின்றார்கள். அதாவது அவங்களுக்கு வந்து மரம் வைப்பது, செடி வைப்பது, அதனுடைய அத்தியாவசியம் அதையெல்லாம் வந்து சொல்லித் தருகின்றார்கள். மூன்றாவதாக, ஒவ்வொரு மாணவரும், எங்கள் ஈகோ கிளப்பில் இருக்கும் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு செமஸ்டருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி செமஸ்டர் தே ஹாவ் டு விசிட் 1 ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போய் அந்த வனத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், என்ன மாதிரி செடிகள் இருக்கின்றன, அவைகள் எவ்வாறு வளர்கின்றன, அதே மாதிரி பிராணிகள் எவ்வாறு வாழ்கின்றன, இதை வந்து ஒரு நாள் செமஸ்டருக்கு ஒரு தடவையாவது அவர்கள் சென்று பார்த்து வர வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாக்கியுள்ளோம். அதற்காக வந்து எங்கள் பிபிஜி கோஆர்டினேட்டர்ஸ், பிபிஜி ஈகோ கிளப் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் மாணவர்களை ஊட்டி கொண்டு சென்று கேம்ப் போன்ற ஒவ்வொரு வனங்களுக்கு, ஃபாரஸ்ட்களுக்கு கூட்டி சென்று ஒரு நாள் கேம்ப் இருக்க வைத்து அவர்களுக்கு இந்த பயாலஜிக்கல் மற்றும் அனிமல்ஸ் இதையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த ஈகோ கிளப்பில் நாங்கள் செய்யும் பணி என்னவென்றால், எங்கள் கல்லூரியிலேயே சுமார் 1000 மரங்களை நட்டுள்ளோம். இப்போது துவக்கப்பட்ட ஈகோ கிளப்பில் சுமார் 1000 மரங்களை எங்கள் கேம்பஸில் நட்டுள்ளோம். இன்னும் 2 அல்லது 3 வருடங்களுக்குள் எங்கள் கல்லூரி ஒரு பசுமை மயமாக்கப்பட்டுவிடும் என்பதில் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஈகோ கிளப்பை கடந்த மாதம் நமது கோவை மாநகரத்தின் ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்கும் வனிதா மோகன் மேடம் அவர்கள் வந்து துவக்கி வைத்தார்கள். மாணவர்கள் எல்லோரும் மிகுந்த எழுச்சியோடும் ஒரு ஈடுபாட்டோடும் கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மகிழ்ச்சி. இது மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் இந்த மாதிரி ஈகோ கிளப்பில் பங்கேற்று பயனடைந்து வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் இந்த ஈகோ கிளப்பின் முக்கியத்துவத்தை இப்போது உணர துவங்கிவிட்டார்கள். அது எல்லாவற்றிற்கும் மேலாக சுற்றுப்புறத்தை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பதை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்காக வேண்டி நாங்கள் இந்த பயோடிகிரேடபிள் மெட்டீரியலை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்டிக், உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, இந்த பிளாஸ்டிக் என்ற ஒரு பொருள் மனித குணத்துக்கே வந்து ஒரு பாதிப்பை அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா இட் இஸ் நாட் அ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். அதற்காக வேண்டி இந்த பிளாஸ்டிக்கை வந்து எவ்வாறு உபயோகப்படுத்தி அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி மூலமாக, சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் செங்கற்கள் இவர்களையெல்லாம் எவ்வாறு உபயோகப்படுத்தி தார் போடுவது, சாலை அமைப்பது, இந்த மாதிரி ஒரு மனித குலத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றாக அதை உபயோகப்படுத்துவது என்பதை நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். மாணவர்களும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஜாயிண்ட்லி தே டேக் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஊக்கப்படுத்தி வருகின்றோம். அவை மட்டுமல்லாமல் ஏர் கண்டிஷனிங் துறையில் ரெஃப்ரிஜரண்ட், ஃப்ரியான் இவைகளை பயன்படுத்தும் போது எவ்வாறு ஓசோன் லேயர் மாறுபடுகிறது, ஓசோன் லேயர் மாசுபட்டு அங்கு ஓசோன் லேயரில் ஹோல்ஸ் என்றும் ஓட்டைகள் விழுவதால் மனிதகுலம் பாதிக்கப்பட்டு அந்த சூரிய ஒளியினுடைய தாக்கம் மனிதகுலத்துக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குகின்றது என்பதை மாணவர்கள் அது ரிலேட்டடா, அது சார்ந்த துறையில் மாணவர்கள் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாமே வந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மனித குலத்துக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளப் அந்த பசுமை மன்றத்தின் சார்பாக நாங்கள் ஆற்றி வரும் பணிகளாக நாங்கள் கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றோம்.
ஒரு பொறியியல் கல்லூரியில் இந்த மாதிரி பசுமை மன்றம் அமைச்சு மாணவர்களை வந்து திரும்ப இயற்கைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றது வந்து வரவேற்புக்குரியது, பாராட்டுதற்குரியதுங்க சார். இப்ப எந்த மாதிரி மரங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? இது தவிர அந்த மரங்களோட வளங்கள், அதை தவிர வேற என்ன மாதிரி விழிப்புணர்வு வந்து மாணவர்களுக்கு மத்தியில நீங்க ஏற்படுத்திருக்கீங்க? இந்த பசுமை மன்றம் மூலமாக சொல்லிருங்க, பிளாஸ்டிக் வந்து ஒழிப்பு அதை சொல்லியிருக்கிறீங்க, மூணு அப்ஜெக்டிவ் ஒன்று சொன்னீங்க, இது தவிர வேற என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க?
நாங்கள் எங்கள் கல்லூரியில் நட்ட மரங்கள் எல்லாமே வந்து சிறுமுகை வனத்துறையிலிருந்து நாங்கள் பெறப்பட்டது. இப்போது தமிழ்நாடு வனத்துறை வந்து மக்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி வருகின்றது. அவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்து மரங்களை இலவசமாக கொடுக்கின்றார்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, எனக்கு தெரியாது, பட் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலேயே மரங்களை வளர்க்கலாம். இந்த மரங்கள் நாங்கள் நட்டுள்ள மரங்கள் வந்து குறைந்த வயதிலேயே ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளிலேயே மிகவும் வளர்ந்து ஒரு பச்சை பசையல் என்ற ஒரு நிழல் தரும் மரங்களாக உருவாக்கக்கூடிய மரங்களைத்தான் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரச மரம், சரக்குன்றை போன்ற ஒரு குறைந்த வயதிலேயே 2 அல்லது 3 வருடங்களிலேயே பலன் கொடுக்கக்கூடிய மரங்களைத்தான் நாங்கள் நட்டிருக்கின்றோம். அந்த மாதிரி மரங்களை வளர்ப்பது நிழல் தரும் மரங்களாக, குறிப்பாக நிழல் தரும் மரங்களாக அமைத்திருக்கின்றோம். எங்கள் கல்லூரியின் கேம்பஸில் உள்ளுக்குள்ள இருக்கிற எங்கள் கல்லூரி கேம்பஸில் வந்து அந்த மாதிரி மரங்கள் வளர்த்திருக்கிறோம். எல்லா மரங்களுமே வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து எங்களுக்கு இலவசமாக வழங்கியது. இது வந்து குறிப்பாக நான் சொல்லணும்னா, இந்த மரங்களை வளர்க்கும் போது ஒரு 4 வருடத்திலேயே பலன் கொடுப்பதால் மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைகிறது. கல்லூரியிலிருந்து 4 வருடம் முடிந்து ஒரு பொறியியல் பட்டதாரியாக வெளியில் செல்லும் போது நான் வளர்த்த மரம், நான் வைத்த மரம் என்று சொல்வதில் மாணவர்கள் பெருமை கொள்கின்றார்கள். சோ அதற்கு மிகச்சிறந்த ஊக்குவிப்பாகவும் அமைகிறது.
ஒரு பொறியியல் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ப்ராஜெக்ட் ஐவி அது மாதிரி தான் வந்து ரொம்ப தன்னை ரொம்ப ஈடுபடுத்திட்டு பிஸியா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு நேரம்? ஏன்னா இயற்கை நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இயற்கை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம், நம்மள சார்ந்து இயற்கை இல்லை. எப்படி நேர மேலாண்மை எல்லாம் எப்படி கடைபிடிக்கிறாங்க? இப்ப அது மாதிரி உங்க கல்லூரியில 1000 மரங்கள் நட்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இதை அப்படி கொஞ்சம் விரிவுபடுத்தி வெளியே வரலாம் இல்லையா? அதற்குண்டான முயற்சிகள்
எங்கள் மாணவர்களை சொல்ல வேண்டுமானால், குறிப்பாக இந்த NSS துறையில் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், இந்த NSS மாணவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்கள தான் கூப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் NSS மாணவர்கள் மட்டும்தான் வந்து சமுதாய பணி செய்யக்கூடிய மாணவர்களை மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி மரம் நடலாம் என்று சொன்னோம் ஆரம்பத்தில். ஆனால் என்ன நடந்தது என்றால், மற்ற மாணவர்களும் சேர்ந்து இதில் பங்கெடுத்துக்கொண்டு, NSS இல்லாத மாணவர்களும் சேர்ந்து பங்கெடுத்துக்கொண்டு, குறிப்பாக அனைத்து மாணவ மாணவியருமே நான் சொல்ல முடியும், எல்லோருமே வந்து கல்லூரியை வந்து ஒரு பசுமையா உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட, தான் வளர்த்தனும் தான் வச்ச மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஒரு ஊக்குவிப்பை அவர்கள் கொண்டது எங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஈகோ கிளப்பை ஆரம்பிக்கும் போது. அது குறிப்பாக நான் சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் பார்த்தோம்னா, இன் அடிஷன் டு த ரெகுலர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் கம்ப்ளீட்லி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட், கம்ப்ளீட் எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் ஒரு பொறியியல் சார்ந்த துறையை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த பொறியியல் சார்ந்த துறையாக இருந்தாலும் மனித குலத்துக்கு எவ்வாறு அது உபயோகப்படுத்தும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், இந்த காட்டு யானைகள் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா மனிதர்கள் வாழும் பகுதியில் வந்து காட்டு விலங்குகள் வன விலங்குகள் போய் பாதிக்கின்றது, இதையை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுக்கான வேண்டி சுலபமாக கம்யூனிகேஷன்ஸ், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்துட்டுருக்கு நம்ம நாடு எல்லாமே. நம்ம நாடு மட்டுமல்ல, உலகத்தில் சிறந்த வல்லரசுகள் எல்லாம் வந்து உயர்ந்த நிலையில் வந்துட்டுருக்கு. இந்த மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி without hindering or without creating any problems for the animals, எப்படி வந்து அனிமல்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியும், அனிமல்ஸும் பாதிக்கக்கூடாது மனிதகுலம் பாதிக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி வாட் ஆல் த மெத்தட்ஸ் அவைலபிள், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் RFID டெக்னாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி RFID டேக்ஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மிருகங்களுக்கும் வனவிலங்குகள் வந்தால் அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி வந்து இந்த சைரன்ஸ் வித்தவுட் கிரியேட்டிங் எனி ப்ராப்ளம்ஸ் சைரன்ஸ் எப்படி உருவாக்குறது, இந்த லைட்டிங்ஸ் இந்த சத்தத்தை கேட்டோன்ன யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தத்தை கேட்டோன்ன வந்து பயந்து போடுது, ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளியை உருவாக்குறது எப்படி, இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிஸ் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னா மனித குலத்துக்கு வனவிலங்குகளும் பாதுகாக்கப்படும், மனிதர்களும் சுலபமாக மனிதர்களும் இந்த வனவிலங்குகளிலிருந்து தப்பிச்சு, இப்போ குறிப்பாக இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யானைகள் வந்து பாதிப்படைகிறது, சிங்கங்கள் சிறுத்தைகள் வந்து நடமாடுறது இதெல்லாம் தான் அதிகமாகிட்டு இருக்குது. இதனால் மனிதர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஹவு டு கண்ட்ரோல் த அனிமல் மூவ்மெண்ட் யூஸிங் த டெக்னாலஜி, யூஸிங் த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிகள் லைக் RFID, ஃபோட்டோ எலக்ட்ரிக் டயோட்ஸ், இந்த மாதிரி புது புது கருத்துக்களை எங்கள் மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஆர் சப்மிட்டிங் த ப்ராஜெக்ட்ஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு கெட் த ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல், அண்ட் த பீப்புள் அண்ட் த ஃபேக்கல்டிஸ் ஆர் எங்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறியியல் ஆசிரியர்களும் இதற்கான ஈடுபாட்டுடன் சேர்ந்து ஒரு மனித சமுதாயத்தை எவ்வாறு மனித சமுதாயத்திற்கு உபயோகரமாக பொறியியலை உருவாக்குது அந்த மாதிரி ஒரு சொசைட்டி டெவலப்மெண்ட் சொசைட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். இது வந்து மனித குலத்துக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும், இதில் சிறிதும் ஐயமில்லை.
நல்லதுங்க சார். இப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த மரம் நடுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, அவங்க எப்படி இதை வரவேற்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
குறிப்பாக இளைஞர் சமுதாயம் மாணவர்களை பற்றி சொல்லணும்னா, மாணவர்கள் வந்து இப்போ இருக்கிற சிலபஸ் கண்டென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்துலேருந்து ப்ளஸ் டூலேருந்து அவங்க படிக்கிற பள்ளி பருவத்திலிருந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய சிலபஸ் கண்டென்ட்டை வந்து நிறைய மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று என்னோடய ஃபீலிங் இது, என்னோட கருத்து இது. என்னென்னா வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மனப்பாடம் செய்யும் மிஷினாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். புத்தகத்தை வந்து மனப்பாடம் பண்ணி வெளியில் வந்து எழுதுறதோடு சரி, இந்த கருத்தில் தான் போயிட்டுருக்காங்களே தவிர சமுதாயத்துக்கு என்று சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும், சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும், பசுமைங்கிறத வந்து எவ்வளோ தூரம் தேவை, சமுதாயத்துக்கு வந்து வளர்ச்சி அடையணும்னா நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு பணி செய்வது, இந்த உணர்வுகள் மாறிக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக நாம் சொல்லணும்னா மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய மோரல் சயின்ஸ் இப்போ வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்றோமோங்கிற என்னோடய ஃபீலிங். அந்த காலத்தில் ஆத்திச்சூடியும் திருக்குறளையும் வந்து சொல்லிக் கொடுத்த பள்ளியில் வந்து இப்போல்லாம் நம்ம திருக்குறளையும் ஆத்திச்சூடியும் மறந்துட்டுருக்கோம். நான் எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பாக நான் சொல்கிறது பொதுவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நம்ம தமிழ் சமுதாயம் தமிழர்கள் சொன்ன தமிழ் சமுதாயம் தமிழ் சமுதாயத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் குறிப்பாக திருக்குறளையும் ஆத்திச்சூடியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேற எந்த இதுலையுமே சொல்ல கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்பான கருத்துக்களை திருக்குறளும் நம் தமிழ் நூல்களும் சொல்லி வந்திருக்கின்றன. சித்தர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் நம்ம சொல்லும்போது திருக்குறள் போன்ற ஒரு உயர்ந்த புத்தகத்தையோ உயர்ந்த நூலையோ நம்ம எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் காண முடியாது. அதையெல்லாம் நம்ம மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி மாணவர்கள் எவ்வாறு பண்பட வேண்டும், சமுதாயத்துக்கு எப்படி சேவை செஞ்சால் தான் சமுதாய சேவையின் செஞ்சால் தான் நாம் வளர முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுக்கு எப்படி வந்து சமுதாயத்துக்கு நாம் இப்போல்லாம் வந்து பொருள் ஈட்டுவது மட்டும்தான், பணம் சம்பாதிப்பது மட்டும்தான், ஒரு பொறியியல் படிப்பு படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சோன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை வாங்குவதுதான் ஒரு எய்மாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போகணும், ஒரு 25,000-30,000 சம்பளம் வாங்கணும், இதுதான் வாழ்க்கையை நம்ம நினச்சிட்ருக்கோம். அது மட்டுமல்ல வாழ்க்கை, அது மட்டுமல்ல பொறியியல் சார்ந்த துறையில் சமுதாயத்தை எவ்வாறு வாழ்த்துவது, சமுதாயத்தை எவ்வாறு சமுதாயம் வளர்ந்தால் நம்மோடு சேர்ந்து சமுதாயம் வளர்ந்தால் தான் நம்ம வாழ முடியும். இந்த ஐடி கல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து மேலை நாட்டு தாக்கத்தை உருவாக்கி சமுதாயத்தை சிறிதாக சீரழித்து கொண்டிருக்கின்றது என்பதில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் அது மட்டுமல்லாவது அந்த பசுமையோடு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தத்துவத்தையும் நமது குழந்தைகளிடம் சொல்லி மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நொபிலிட்டி, அதாவது ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்வது, மற்றவர்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருப்பது, மற்ற குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் என்ற கருத்தை நாம் சிறு வயது முதல்கென்றே நாம் சொல்லி கொண்டு வந்தால் அது மட்டுமல்ல மாணவர்கள் வந்து இந்த மெமரைசிங் மிஷின் புக்கை படித்து அப்படியே படித்து படித்து எழுதுறதுங்கிற அந்த கான்செப்டை விட்டுக்கிட்டு புரிஞ்சு படித்து நாட்டு மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிற அந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னா அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இது மற்றவங்களுக்கு சமுதாயத்துக்கு எவ்வளவு தூரம் இது பலன் அளிக்கும் அப்படிங்கிற சிந்திச்சு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மாணவர்கள் சொன்ன மாறிட்டாங்கன்னா மாறிட்டு வருவார்கள், மாற்றுவோம் என்று நான் நம்புகின்றேன். இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயத்துடைய மிகப்பெரிய பணி என்னன்னா, பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, ப்ராப்பர் கவுன்சிலிங் தட் இஸ் நீடட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்பர் கவுன்சிலிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு. ப்ராப்பராக அதாவது அந்த பசுமை, இயற்கையோடு இணைந்து வாழ்தல், ஒரு உயர்ந்த சிந்தனையோடு வாழ்தல், ஒழுக்கத்தோடு வாழ்தல், நிறைவாக வாழ்தல், யோகா போன்ற உயர்ந்த கருத்துக்கள், நம்ம உலகத்தில் சொல்லப்படாத கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் தான் சொல்லியிருக்காங்க, யோகா போன்ற கருத்துக்கள் எல்லாம். இதையெல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் சொல்லும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இன்னொரு 4 அல்லது 5 வருடங்களில் இதே வேகத்தில் மனிதர்கள் எல்லோரும், ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தோடு உயர்ந்த பண்போடு வாழ்ந்தார்களானால் நமது நாடு இன்னும் 5 வருடங்கள் மிகச்சிறந்த வல்லரசாக திகழும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
கண்டிப்பாங்க சார். அதாவது பொறியியல் கல்லூரியில் சேர்ந்த உடனே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்குமான்ட்டு மாணவனும் எதிர்பார்க்குறாங்க, பெற்றோர்களும் எதிர்பார்க்குறாங்க. அதை விடுத்து சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணினோம், நம்மளோட சமுதாயத்தையும் வளர்த்தணும், சமுதாயத்தோட சேர்ந்து நாமளும் வளரணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வாழ்வியல் விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. பசுமை மன்றம் மூலமாக இது எல்லாம் நடைபெறும் அப்படின்ட்டு நம்ம மனசார வாழ்த்தலாம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
எங்கள் பிபிஜி பொறியியல் கல்லூரியின் சார்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கும் சமுதாய வானொலி நிலையத்திற்கு மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, நமது பாரதம் சிறந்த பாரதமாக ஒரு உயர்ந்த நாடாக மாற வேண்டும் என்று எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இதுவரை என்னோடு கலந்து கொண்டு என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்கிறோம், பெருமை அடைகின்றோம். நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் பிபிஜி பசுமை மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தவர் பிபிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் பிரின்சிபல் டாக்டர் ஆர் பிரகாசம் அவர்கள், உடன் உரையாடியவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள் மற்றும் என் கோமா.